நான் இப்போது என்னுடைய சத் சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூல குரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் புதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் புதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியை சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியை சேர்ந்த நிறம்மை காக்கவே அகசியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருளம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய சத்சங்கம் வழமை போல் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை யோகத்திற்கு கிரியா யோக சாதகர்களுக்கு தேவையான விடயங்களை எடுத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த முறையில் இன்றைய வகுப்பில் பழைய வகுப்பில் படித்த சிலவற்றை விரைவாக மீட்டல் செய்து இன்றைய வகுப்பிற்கு செல்வோம். நாங்கள் எதிலிருந்து இதை படிக்கத் தொடங்கினோம்? அனாதி கேவலத்தில் பதி பசு பாசத்தில், பசு என்ற ஆன்மா பசு பாவ பாசம் என்ற ஆணவத்தில் கட்டுண்டிருக்கின்றது. இதை பார்த்த இறைவன் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட இறைவன் ஆன்மாக்களில் கொண்ட விருப்பத்தால் அந்த ஆன்மாக்களை அந்த ஆணவ பிடியிலிருந்து விடுவிப்பதற்காக ஒரு செயல்முறை திட்டத்தை வகுத்து அந்த ஆன்மாக்களை அந்த ஆணவ பிடியிலிருந்து விடுவிப்பதற்கு தான் இந்த 36 தத்துவங்களை வைத்து ஒரு செயல்முறை திட்டத்தை வகுத்தார். அந்த முறைப்படி நாங்கள் பார்த்து கொண்டு சென்றிருக்கின்றோம். இந்த 36 தத்துவங்களை 3 வகையாக பிரித்திருக்கின்றார். சிவ தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம். சிவ தத்துவத்தில் 5 தத்துவங்களையும், வித்யா தத்துவத்தில் 7 தத்துவங்களையும், ஆன்ம தத்துவத்தில் 24 தத்துவங்களையும் வகுத்தார். இந்த 24 தத்துவங்களில் நாங்கள் 20 தத்துவங்களை ஏற்கனவே படித்துவிட்டோம், சுருக்கமாக படித்துவிட்டோம். அதை படிப்பதற்கு மாதங்களாகலாம். விரிவாக இந்த 24 தத்துவங்களில் புறக்கருவிகளாக இருக்கும் ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, தன் மாத்திரைகள் 5, 5 பூதங்கள் 5 என்று 20 தத்துவங்கள் புறக்கருவிகளில் படித்தோம். அதற்குரிய விரிவாக்கமும் படித்திருக்கின்றோம் சுருக்கமாக. அதாவது ஞானேந்திரியங்களாகிய 5 அறைக்கருவிகள் எண்ணத்திற்காக உடலில் பொருத்தப்பட்டிருக்கின்றது, அதன் உபயோகம் என்ன? செயல் கருவிகள் 5 எண்ணத்திற்காக பொருத்தப்பட்டிருக்கின்றது, அதன் உபயோகம் என்ன? தன்மாத்திரைகள் இருக்கின்றது 5 கருவிகள், அதன் உபயோகம் என்ன? பஞ்ச பூதங்கள் 5 இருக்கின்றன, அதன் உபயோகம் என்ன என்று யோகத்திற்கு தேவையான அளவுக்கு சிறிது விரிவாக பார்த்தோம். இதில் நாங்கள் பார்த்ததில் ஞாபகம் வைத்திருக்க வேண்டிய விடயம், இந்த தன்மாத்திரை என்பது 2 விதமாக செயல்படுகின்றது. 5 இருந்தாலும் 1 காரணப் பொருட்களாக செயல்படுகின்றது, ஒரு இடத்தில் காரிய பொருட்களாக செயல்படுகின்றது என்று பார்த்தோம். ஏனென்றால் இந்த தன்மாத்திரைகளில் இருந்துதான் ஐந்து பூதங்கள் உருவானது என்று சைவ சித்தாந்தம் வகுத்திருக்கின்றது. அந்த நிலையில் அது காரணப் பொருளாக தன்மாத்திரைகள் இருக்கின்றது. அதே நேரத்தில் எங்களுடைய அறிகருவிகள் ஞானேந்திரியங்களில் ஞானேந்திரியங்களுக்குரிய காரியப் பொருளாகவும் தன்மாத்திரை இருக்கின்றது. ஏனென்றால் ஞானேந்திரியத்தில் இருக்கும் பொறிகளுடைய செயல்களின் பெயர்களில் தான் தன்மாத்திரை பெயர்கள் உள்ளன. ஆகவே நாங்கள் இதுவரையில் பார்த்ததில் இந்த புறக்கருவிகளான 20 கருவிகளையும் ஓரளவு விரிவாக யோகத்திற்கு தேவையான அளவிற்கு இதுவரை ரெண்டு வகுப்புகளில் பார்த்து விட்டோம். இன்று நாங்கள் பார்க்கப் போவது அகக்கருவிகள். அகக்கருவிகளுக்கு இன்னொரு பெயர் ஒன்று அந்தர்கரணம். அந்தர் என்று சொன்னால் உள்கருவிகள், உள் அல்லது அகம் என்று பெயர். அதான் அந்தர்கரணங்கள், அகக்கரணங்கள் என்று செயல்படுகின்றது. இந்த அந்தர்கரணங்களை, இந்த முழு கருவிகளையும் இறைவனே தருகின்றார் என்று இன்னொரு முறை அந்த கேள்வியை பார்ப்போம். இந்த முழு கருவிகளையும், இந்த 36 தத்துவங்களிலேயும், இந்த முழு கருவிகளையும் இறைவன் எங்களுக்கு தருவது எங்களை ஆணவ மலை மல பிடியிலிருந்து விடுவிப்பதற்கு. பிடியிலிருந்து விடுவிப்பதென்றால் என்ன? பசு என்பது அறிவுடைய ஒரு பொருள், இறையை மாதிரி. பேரறிவல்ல, சிற்றறிவு. அந்த அறிவுள்ள பொருள் அந்த இருட்டினில் கட்டுண்டிருக்கின்றது. அதிலிருந்து அதை விடுவிப்பதற்கு அறிவை விளங்கப் பண்ண வேண்டும் மீண்டும். அப்போதுதான் அது தான் இருளில் இருப்பதை உணர்ந்து அதை விட்டு வெளியால் வரும். ஆகவே அறிவு விளக்கத்திற்காகத்தான் இந்த கருவிகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கின்றது, ஆன்மா அறிவு விளக்கம் பெறுவதற்கு. ஆகவே இந்த அறிவு விளக்கம் பெறுவதற்காக இந்த கருவிகள் பூட்டப்பட்டிருக்கின்றது. இந்த அறிவு விளக்கத்தின்படி இன்னொரு விடயத்தையும் நாங்கள் இந்த சைவ சித்தாந்தத்தில் பார்க்க வேண்டும். சைவ சித்தாந்தம் ஏன் இவ்வளவு தூரத்திற்கு ஒரு அருமையான நூலாகவும் முக்கியமான நூலாகவும் இருக்கின்றது? பலரும் அதை ஒரு சமய நூலாக சிந்திக்கின்றார்கள். அது உண்மை அல்ல. அதற்கு போன பிறகுதான் அந்த விடயம் எனக்கு கூட தெரிய வந்தது. சைவ சித்தாந்தம் இப்போ உங்களுடைய காது வரைக்கும் வருகின்றது, மறந்து விடாதீர்கள் சாதகர்களே. இது சமய நூல் ஆக பார்க்கக்கூடாது. இது உங்களுடைய வாழ்க்கை நூல், வாழ்க்கை நீங்கள் வாழ்வதற்குரிய நூல். அது ஆன்மீக வாழ்க்கையாகவும் இருக்கலாம், உலகியல் வாழ்க்கையாகவும் இருக்கலாம். இது எங்களுடைய உடலில் பூட்டப்பட்டிருக்கும் கருவிகள். நாங்கள் இந்த உடலில் ஆன்மாவாக இருக்கின்றோம். அது ஆன்மீகம் விளங்காவிட்டாலும் உயிருடன் இருக்கின்றோம் என்று உங்களுக்கு தெரிகின்றது. இந்த உயிரை என்ன மாதிரி செயல்படுத்துவது, இந்த கருவிகள் எல்லாம் என்ன மாதிரி வேலை செய்கின்றது, இதை இயக்குபவன் யார், இதனுடைய தொழிற்பாடுகள் என்ன, இவற்றின் அடிப்படை கருத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்றால் எங்களுடைய கிரியா சாதனையின் வேகத்தை நாங்கள் கூட்டலாம் என்பதுதான் கிரியா பாபாஜி அற்புதமாக இதை சிவயோகத்திலிருந்து கிரியா யோகமாக சூட்சுமமாக வகுத்து தந்து விட்டார். அந்த சூட்சும நிலையை நாங்கள் புரிய வேண்டும். நாங்கள் அந்த வரிசையில் முன்னுக்கு நிற்கின்றோம் சாதகர்கள் எல்லோரும், கிரியா சாதகர்கள் மற்றவர்களுடன் பார்க்கும்போது. ஏனென்றால் செயல்முறை பயிற்சி ஒரு கையில் வைத்திருக்கின்றோம் பாபாஜியின் அருளினால், தீட்சையினால். மற்றைய கையில் கிரியா யோக அறிவினை விரிவில்லாது சுருக்கமாக பாபாஜியின் புத்தகத்திலிருந்தும் குருமார்களிடமிருந்து எடுத்து வைத்திருக்கின்றோம். அதே பயிற்சிக்கு காணக்கூடியது இல்லை என்று இல்லை. ஆனால் அந்த நிலையில் இருந்து கொண்டு பரம்பொருளின் உதவியால், பாபாஜியின் அனுக்கிரகத்தால் இடது கையில் எங்களுக்கு இந்த அறிவு நூல் கிடைத்து விட்டது. இப்போதுதான் நாங்கள் விளக்கம் பெறுகின்றோம். இந்த கை என்னத்துக்கு இருக்கின்றது, கால் என்னத்துக்கு இருக்கின்றது, கண் என்னத்துக்கு இருக்கின்றது, மூக்கு என்ன செய்கின்றது, காது என்ன செய்கின்றது, உடலே என்ன செய்கின்றது. இதை நாங்கள் உலகியலில் விஞ்ஞானம் படித்தால்தான் இவற்றை அறியலாம். நான் கணிதம் படித்த மாணவனாக இருந்தால் எனக்கு இவற்றை பற்றிய அறிவு மங்கல். ஏனென்றால் நான் அந்த துறையில் விஞ்ஞான துறையில் படிக்கவில்லை. ஆனால் விஞ்ஞான துறையில் படித்தவர்களுக்கு கூட அது இந்த அஞ்ஞான உலகத்தில், இந்த விஞ்ஞான உலகத்தில் அது ஒரு அறிவு, அந்த விஞ்ஞான அறிவாகப்படுகின்றதே தவிர ஆழ்ந்த அறிவு அதில் எடுக்க முடியாது. சில வேளை வைத்தியர்கள் எடுக்கலாம், அதுவும் எங்களுடைய ஆன்மீகத்து அறிவுடன் கிட்டவும் வருவதற்கு சான்ஸ் இல்லை. ஆகவே கிரியா சாதகர்கள் ஒரு வைத்தியருக்கு சமனானவர்கள் என்று யோசித்து பெருமைப்படுங்கள். உங்களுடைய உடல் உறுப்புகள், உங்களுடைய உடல் கருவிகளை பற்றி நீங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் இருந்து அறிகின்றீர்கள். ஆகவே இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் உங்களுடைய உடலை பற்றி, உங்களுடைய உயிரை பற்றி, இந்த உலகத்தை பற்றி, இந்த மாயையை பற்றி, உங்களுடைய வினைகளை பற்றி, இறையை பற்றி முழுவதுமாக தருகின்றது உங்களுக்கு. இது எவ்வளவு முக்கியமானது என்பது நீங்கள் அதில் பற்று வைத்து விட்டால்தான் உங்களால் பிடிக்கலமே தவிர, சும்மா ஒரு இடத்துக்கு போனேன், ஒரு பேச்சை கேட்டேன், நாலு கேள்வியை கேட்டேன் என்று நினைத்து கொண்டு போனால் இதை தவற விட்டு விடுவீர்கள். அதற்காகத்தான் அந்த அட்டவணையே உங்களுக்கு கையில் தந்தாச்சு. என்ன மாதிரி இந்த 36 கருவிகளும் உடலில் பொருத்தப்பட்டிருக்கின்றது, அதனுடைய பகுதிகள் என்னென்று சுருக்கமாக அந்த அட்டவணையில் இருக்கு, விளக்கமாக சத்சங்கத்தில் வந்து கொண்டிருக்கின்றது. நீங்களே உங்களுடைய குறிப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், கேள்விகளை கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இது யதார்த்தம், உண்மை, இது பொய் அல்ல. இது எது சரி எது பிழை என்பதற்குரிய பாடம் அல்ல. இது சித்தாந்தம் முடிவானதொன்று, அதை ஒருவரும் புரட்டி பார்க்க முடியாது பரம்பொருளை விட. அது அவரால் கொடுக்கப்பட்ட நூல். நீங்கள் எவ்வளவு தூரமும் அதை டிபேட் பண்ணலாம், ஆனால் மறந்து விடாதீர்கள், சித்தாந்த நூல் பரம்பொருளினுடைய நூல். அருளாளர்கள் மூலம் அதை மக்களுக்கு கொண்டு வருகின்றார், கொண்டு வந்திருக்கின்றார், கொண்டு வருவார் மேலும். ஆகவே அதை மனதில் வைத்துக்கொண்டு நாங்கள் இன்றைய வகுப்பை மீண்டும் தொடருவோம். இன்று நாங்கள் பார்க்கப் போவது உட்கருவிகள், அகக்கருவிகள். அகத்தில் என்ன இருக்கின்றது? மனம், அகங்காரம், சித்தம், புத்தி என்று நான்கு கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன எங்களுடைய உடலில். ஆகவே இந்த கருவிகளை பற்றி நாங்கள் சிறிது இன்று தேவையானவற்றை மாத்திரம் பார்ப்போம். இந்த ஒளிக்கருவிகள் எங்களுடைய உடலில் இருக்கும் போது அகக்கருவிகள் எங்களுக்கு தேவைதானா என்ற ஒரு கேள்வியை முன்வைப்போம். எங்களுக்கு கண் இருக்கின்றது, காது இருக்கின்றது, வாய் இருக்கின்றது, மூக்கு இருக்கின்றது, உடல் இருக்கின்றது, இதை விட எங்களுக்கு ஏன் அகக்கருவி தேவை என்ற ஒரு கேள்வியை கேட்டால், இந்த புறக்கருவிகள் எல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஆங்கிலத்தில் தமிழில் கருவிகள் தான் அதற்குரிய பெயர். அது ஒரு கருவியாகத்தான் செயல்படுகின்றது. உதாரணத்துக்கு கேமரா, கேமராவில் நீங்கள் படம் எடுக்கலாம், அவ்வளவுதான் நீங்கள் செய்யலாம். கேமராவில் அந்த படம் பதிவு பண்ணும், அதற்கு மேல் என்ன? அதாவது நாங்கள் இந்த ஐந்து கருவிகளை வைத்து இந்த உலகத்தில் வாழ்கின்றோம். இந்த ஐந்து கருவிகளும் வெளியில் இருக்கும் காட்சிகளை பற்றுகின்றது. சரி, உங்களோட கண்ணுக்கு உங்களுக்கு காட்சி தெரிகின்றது, அத்துடன் அந்த கண் என்ற பொறியின் வேலை முடிந்து விட்டது. ஆனால் அதற்கு மேலாகவும் ஏதோ நடக்கின்றது எங்களுடைய உடலில். அதில் வந்த பொருள் எங்களுடைய மனதிற்கு தென்படுகின்றது. அது மாத்திரமல்ல, அந்த பொருளை பற்றி ஆயின் தன்மை எங்களுக்கு வருகின்றது உடலில் இருந்து. அதை ஆராய்ச்சி செய்கின்றோம், அது தேவையானவற்றை எடுக்கின்றோம், தேவையில்லாதவற்றை விடுகின்றோம், தேவையானவற்றை சித்தத்தில் பதிக்கின்றோம், தேவையில்லாதவற்றை வெளியால் விடுகின்றோம். இவையெல்லாம் என்னென்று நடைபெறுகின்றது. ஆகவே இந்த புறக்கருவிகள் மாத்திரம் இருந்தால் இவை நடக்காது என்பது சைவ சித்தாந்தத்தில் இந்த 36 தத்துவங்களில் விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த புறக்கருவிகள் இருப்பதை விட இந்த அகக்கருவிகள் நான்கு இருந்தால்தான் மிகுதியாக இந்த புறக்கருவிகளால் எங்களுக்கு கிடைக்கும் காட்சிகளை நாங்கள், காட்சிகள் என்ற ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன், கண்ணால் பார்க்கும் காட்சிகள், அதே போல்தான் மணத்தல், கேட்டல், தொடுதல், சுவைத்தல் எல்லாம் ஒன்று. ஒரு உதாரணத்துக்கு காட்சியர் என்ற சொல்லை வைத்து கதைத்துக் கொண்டு போவோம். ஆனால் ஐந்து பொருள்களையும் நாங்கள் செய்யும் செயல்கள் எல்லாம் இந்த காட்சியருடன் பொருந்தும். ஆகவே இந்த காட்சியல் எல்லாம் எங்களுடைய நான் என்று சொல்லப்படும் ஆன்மாவை அடைவதற்கு வெளிப்பொறியியல் மாத்திரம் இருந்தால் காணாது. ப்ரோசஸிங் யூனிட் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அகக்கருவிகள் ஊட்டப்பட்டிருக்கின்றது இறைவனால். ஆகவே இந்த ப்ரோசஸிங் யூனிட் இறைவனால் செயல்படுத்தப்பட்டிருக்கும். இதை செயல்முறை செய்பவர்கள் கருவிகள் எங்கிருக்கின்றார்கள்? அகத்தில் இருக்கின்றது. அதுதான் மனம், அகங்காரம், சித்தம், புத்தி. மனம் ஒரு விடயத்தை பற்றுகின்றது, பற்றிவிட்டு தன்னுடைய மனநிலையில் யோசிக்கின்றது, எனக்கு இந்த விடயம் தெரியும் தானே, இதை பற்றி மீண்டும் சிந்திப்போமா தொடர்ந்து, அல்லதை விட்டு விடுவோமா என்று. அந்த நேரம் இரண்டாவது கருவியான அகங்காரம் எழுகின்றது, எழுந்து சொல்லுகின்றது, நான் இதை பற்றியே தீருவேன். நீ இப்ப கொண்டு வந்த பொறியால் கொண்டு வந்த விடயத்தை, அது கண்ணை வைத்து உதாரணமாக கதைக்கின்றோமே தவிர, அது மூக்கை வைத்தும் வரும், செவியை வைத்தும் வரும், ஐந்து பொறியலை வைத்தும் வரும். ஒரு உதாரணத்துக்கு மாத்திரம் கண்ணை வைத்து கதைக்கின்றேன் இங்கு. ஆனால் அந்த அகங்காரம் எழுச்சியுற்று விட்டால், இதை நான் அறிந்தே தீருவேன் என்று அடுத்த நிலை உங்களுடைய ப்ரோசஸிங் யூனிட், உங்களுடைய கண்ட்ரோல் ரூம் என்று சொல்லலாம் ஆங்கிலத்தில். அகக்கருவிகள் தான் இவற்றை ப்ராசஸ் பண்ணும். அல்லாது விட்டால் இந்த காட்சிகளில் இயக்கமே இல்லை. அது உடனடியாக சித்தத்தில் இருந்து, சித்தம் என்ன கொடுக்கின்றது, மூன்றாவது கருவியாக இருந்து மனம் ஒன்றை பற்றி விட்டது. வெளியால் ஒரு காட்சியை ஒருவர் இந்த சைவ சித்தாந்த வகுப்பில், என்னுடைய வகுப்பறையில் எழுந்து நிற்கின்றார், அல்லது இருவர் எழுந்து நிற்கின்றார்கள், ஒரு பெண்ணும் ஆணும். என்னுடைய மனம், நான் கண்ணை திறந்து கொண்டு இந்த வகுப்பை நடத்தும் போது இருவரையும் என்னுடைய விழித்திரையில் காண்கின்றேன். இருவரும் என்னுடைய விழித்திரையில் படுகின்றார்கள், கேமரா மாதிரி கண்ணுக்கு தெரிகின்றது. ஆனால் என்னுடைய மனம் அந்த பெண்ணை பற்றி விட்டது என்று வைப்போம், எல்லோருக்கும் விருப்பமான விடயம். அந்த ஆண் எனக்கு மனதில் பற்றவில்லை, ஆனால் ஆணும் எழுந்து நிற்கின்றார் அந்த வகுப்பில். நான் பெண்ணை பற்றி விட்டேன் மனதால். உடனடியாக அந்த புத்தி சொல்லுகிற, அந்த சித்தம் சொல்கின்றது, என்னட்டை இந்த பெண்ணை பற்றிய விடயம் இருக்கின்றது, இந்த பெண்ணின் பெயர் இது, இந்த பெண் உங்களுடைய வகுப்பில் படிப்பவள், இப்போது அவள் எழும்பி நிற்கிறாள், ஏனென்றால் அவள் வீட்டுக்கு வெகுவாக செல்ல வேண்டும் என்று உங்களிடம் இருந்து அனுமதி கேட்க எழும்பி நிற்கின்றாள், அவள் அதைத்தான் நோமலாக செய்வாள் என்று தன்னுடைய சித்தத்தில் இருந்த பதிவை அந்த பெண்ணை பற்றி எனக்கு கொடுக்கின்றது மனத்துக்கு. உடனே மனம் வந்த பதிவையும் சித்தத்தில் இருந்த பதிவையும் பார்த்து புத்தியிடம் கொடுக்கின்றது ரெண்டு விடயத்தையும். புத்தி என்ன செய்கின்றது என்றால், ஓகே, இன்று விழித்திரையில் வந்த விடயம் பொறியால் இது, அந்த விழித்திரையில் வந்த விடயத்திற்குரிய பழைய பதிவுகள் சித்தத்தில் இருந்தது இது. ஆகவே இன்று அந்த பெண் எழுந்து நிற்பதற்குரிய காரணம், வகுப்பில் தான் வேலைக்கு இந்த வகுப்பை விட்டு போவதற்கு அனுமதி வேண்டு நிற்கின்றாள் என்று சொல்லி அதை நான் என்ற சொன்ன ஆன்மாவுக்கு தருகின்றது. அப்போதுதான் நான், சரி, இதுதான் விடயம் என்று அந்த பெண்ணுக்கு கையை காட்டுகின்றேன், நீங்கள் போகலாம். இப்படி ஒரு உதாரணத்துக்கு இதை சொன்னேன். இதே போல் தான் எல்லா பொறிகளாலும், இந்த நான்கு அகக்கருவிகளும் இல்லாமல், நீங்கள் இதை உங்களுடைய உடலில் இருந்து, கருவிகளில் இருந்து வரும் எந்த விஷயங்களையும் இந்த அகக்கருவிகள் இல்லாமல் உங்களால் செய்து முடிக்க முடியாது. அந்த அகக்கருவிகள் தான் அந்தர்கரணங்கள். ஆகவே இந்த அந்தர்கரணங்களில் ஒவ்வொரு பகுதிகளையும் நீங்கள் பார்க்க வேண்டும். எல்லா பகுதிகளும் முக்கியமானது. மனம் பற்றுகின்றது அல்லது ஐயுறுகின்றது என்று சொல்லுவார்கள் சித்தாந்தத்தில். அதாவது ஒரு வெளிக்காட்சியை நான் பார்த்தவுடன் பற்றுகின்றேன், நான் சொன்ன உதாரணத்தில். ஆனால் இருவர் எழுந்து நின்றாலும், இருவரும் என்னுடைய விழித்திரையாகிய கருவியில் பட்டாலும், முதலாவது பகுதியில் நான் அந்த பெண்ணை மாத்திரம்தான் மனதில் படவிட்டேன். ஏனென்றால் மனம் ஒன்றைத்தான் பற்றலாம். ஆணும் எழுந்து நிற்கின்றார், எனக்கு அந்த ஆணை பொறுத்தவரையில் என்னுடைய மனம் மடக்குப் பாலமாக அந்த விஷயத்தை அத்துடன் விட்டுவிட்டது, பெண்ணை பற்றியது. பின்னர் மீதியாக ப்ரோசஸிங் என்று சொல்லப்படும் செயல்முறைகள் எல்லாம் அந்த பெண்ணை வைத்தே என்னுடைய உடலில் நடைபெறுகின்றது. ஆகவே ஆண் எழுந்து நின்றது விடயம் அத்துடன் முடிந்து விட்டது. ஆகவேதான் இந்த மனம் ஒரு மடக்கு பாலமாகவும் ஒரு நேரிய பாலமாகவும் எங்களுடைய உடலில் தொழிற்படுகின்றது. ஆகவே சாதகர்கள் கேட்ட சில கேள்விகளுக்கு இங்கு பதில்கள் இருக்கின்றன. இந்த மனத்தை எப்படி வெல்லலாம் என்றால் அதற்குரிய ஒரு பதில் இங்கு பார்த்து விடுவோம். மனதை எப்பவும் தேவையில்லாதவற்றில் மடக்கு பாலமாக வைத்துவிட்டால் பொறியியலில் இருந்து வரும் விடயத்தில் நாங்கள் மனதை வெல்லலாம், பொறியியலுக்குள் அகப்படாமல் என்று ஒரு பகுதி விளக்கமாக வைத்துக் கொள்ளுவோம். இதை விரிவாக பின்னர் பார்ப்போம், 36 தத்துவங்களையும் படித்து முடித்தவுடன். ஆகவே இந்த மனம் பற்றும் ஐயுறும், அதாவது ரெண்டு பேரை கண்டவுடன், எழுந்து நிற்பதை கண்டவுடன், உதாரணத்தில் நான் ஆணை பற்றுவோமா பெண்ணை பற்றுவோமா என்று ஐயுற்றேன். ஆனால் இதெல்லாம் ஒரு ஸ்பிளிட் செகண்டுக்கு நடக்கும் விடயம். ஆனால் பெண்ணை பற்றிவிட்டேன் மனம். ஆகவே ஆண் பற்றப்படவில்லை, மடக்கு பாலமாக அது முடிந்து விட்டது. அந்த காட்சி விழித்திரையில் இருந்தாலும் மேற்கொண்டு அது உள்ளுக்குள் செல்லவில்லை எனக்கு. ஆகவே மனம் பற்றும் ஐயுறும், அதற்கு பிறகு அகங்காரம் இருக்கின்றது. அகக்கருவியலாக அது எழும் என்று சொல்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். அந்த எழுச்சியால் தான் எனக்கு விழித்திரைக்கு வந்த ரெண்டு காட்சியில் ஒரு காட்சி இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் அகங்காரம் மனம் இந்த ரெண்டு காட்சியையும் கொண்டு வந்தவுடன் அந்த பெண்ணை பற்றிய விடயத்தைத்தான் மனதுக்கு சொல்லுகின்றது. இதை விட்டுவிடாதே, அந்த பெண்ணை பார்த்துக்கொள் என்றவுடன் அந்த ஆண் இல்லாமல் போய்விட்டார். விழித்திரையில் இருக்கின்றார், மீதி ப்ராசஸிங்குக்கு இல்லை. ஆகவே அகங்காரம் என்ன செய்கின்றது? எழுச்சி உறுகின்றது, மனதை எழுச்சி உற பண்ணுகின்றது. பட் ஒன் அட் எ டைம், ஒரு விடயத்தை மாத்திரம்தான் ஒரு நேரம். ஆகவே அந்த பெண்ணை மனம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னபடியால் அந்த சிந்திப்பில் தான் அந்த சித்தம் வந்து பழைய பதிவுகளை அந்த பெண்ணை பற்றி எடுத்து கொடுக்கின்றது. மனம் கொடுத்ததையும் சித்தம் கொடுத்ததையும் புத்தி ரெண்டையும் வைத்து இது இன்று என்னவா என்ன விடயமாக இருக்கலாம் இந்த பெண் எழுந்து நிற்பது என்பதை புத்தி ஆராய்கின்றது. ஆராய்ந்து விட்டு ஒரு முடிவுக்கு வந்து அந்த முடிவை எனக்கு ஆகிய ஆன்மாக்கு கொடுக்கின்றது. ஆகவே மீண்டும் மனம் என்பது பற்றும் ஐயுறும், அகங்காரம் என்பது எழுச்சி பெறும். அப்ப சித்தத்தின் பகுதி என்ன? இங்கே முதல் ரெண்டு விடயங்களும் எப்பவும் நடக்கும், அதை மறந்து விடாதீர்கள். அது எல்லோருக்கும் பொதுவானது, மறந்து விடாதீர்கள். அதுக்கும் ஒரு உதாரணத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர் அருமையான உபமானத்தை சொல்கின்றார், அதை கொணர்கின்றேன் வெகு விரைவில். ஆகவே மூன்றாவது நிலையான சித்தம் என்ன மாதிரி தொழிற்படுகின்றது என்றால் அது ஒரு பதிவகம், லைப்ரரி. அது ஒரு பதிவகமாகவும் தொழிற்படுகின்றது. அதற்கு மேலாக அந்த சித்தத்தில் இருப்பவை, அந்த பதிவகத்தில் இருக்கும் விடயங்களை எங்களுக்கு எடுத்து தருகின்றது நான் காணும் விடயத்திற்கு. ஆகவே சித்தம் ஒரு பதிவகமாக தொழிற்படுகின்றது இந்த விடயத்தில். அதை தொடர்ந்து இருக்கும் புத்தி, இவை ரெண்டையும் எடுத்து எது சரி எது பிழை என்பதை எங்களுக்கு காட்டுகின்றது. அதை மனம் எடுக்கின்றது என்று பார்த்தோம். ஆகவே இந்த சித்தத்தில் ரெண்டு விடயங்கள் இருக்கின்றது. ஒன்று பதிவுகளில் இருந்து கொடுக்கின்றது, இன்னொன்று சிந்திக்கும் என்று ஒரு செயலும் இருக்கின்றது சித்தத்தில். பதியும் சிந்திக்கும். அந்த சிந்திக்கும் என்று சொல்வது என்னவென்றால் சித்தத்தில் இருந்து வருவது மீண்டும் மீண்டும் அதை மீட்டுக்கொண்டே இருக்கும் விடயத்தை. அதைத்தான் சிந்திக்கும் என்ற நிலையில் சைவ சித்தாந்தத்தில் சொல்கின்றார்கள். ஆகவே இந்த நான்கு கருவிகளின் அகக்கருவிகள், ப்ராசஸிங் யூனிட் விடயங்களை நாங்கள் இப்போது பார்த்திருக்கின்றோம். அதற்கு மேலாக எங்களுக்கு என்ன தேவை என்றால் இந்த நான்கு கருவிகளும் இப்படியாக செயல்படுகின்றன, இதை எங்களுடைய கிரியா யோகத்தில் சிறிது சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால் எங்களுடைய பயிற்சியில் எங்களுக்கு வரும் இடர்பாடுகளை நாங்கள் சிறிது சிந்தித்து பார்த்தோம் என்றால், நாங்கள் பொறிகளால் ஈர்க்கப்படுவதால் எங்களுடைய சாதனையில் மனதை போட முடியவில்லை, அல்லது எங்களுடைய சாதனையில் கண்ணை மூடிக்கொண்டிருக்கின்றோம், கண் பொறியை மூடிவிட்டோம், மற்ற பொறிகளை மூடவில்லை. ஆகவே மீதியானவற்றை மற்ற பொறிகளால் எங்களுக்கு இடைஞ்சல் உண்டு. இதெல்லாம் சாதகர்களிடமிருந்து வந்த சாதாரண கேள்விகள். ஆகவே இந்த ஐம்பொறிகளும் எனக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கின்றது என்பது இறுதியான ஒரு முடிவாக சாதகர்களுக்கு உண்டு. ஆனால் இந்த ஐம்பொறிகளை வைத்துத்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும், எங்களுடைய வினைகளை கழிக்க வேண்டும், புதிய வினைகளை சேர்க்காமல் இருக்க வேண்டும், சாதனையை செய்ய வேண்டும், திருவடியை நோக்கி செல்ல வேண்டும். அதை விட்டுவிட்டும் போக முடியாது. அப்படி விட்டுவிட்டு போனாலும் மீண்டும் பிறக்க வேண்டும். ஏன், வினைக்கொள்கையின்படி அந்த வினைகள் முடியும் வரை உங்களுக்கு பிறப்புண்டு. ஆகவே இந்த பொறிகளை பற்றிய நுட்பத்தையும், இந்த பொறிகளால் வரும் விஷயம் என்ன மாதிரி எங்களுடைய உடலுக்குள் நடைபெறுகின்றது, உடலுக்குள் செல்கின்றது, நான் என்ற ஆன்மாவுக்கு வருகின்றது, எங்கெங்கெல்லாம் இந்த பொறிகளால் எங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கின்றது என்பதை நாங்கள் கஷ்டங்கள் துன்பங்களை பார்த்திருக்கின்றோம், பார்க்கலாம், பார்க்கின்றோம். ஆனால் அதிலிருந்து விடுபடுவதற்குரிய முறையை சரி, தியானம் செய்வோம், பிராணாயாமம் செய்வோம், கிரியா யோகத்தில் இருப்போம், விடுவோம் என்று சொல்லலாம். அது முறைதான், அதுதான் போக வேண்டும். ஆனால் அது போவதற்கு உங்களுக்கு 10 மணி நேரம் தேவை என்று உதாரணத்துக்கு எடுத்தால், இந்த அறிவை எடுத்து விட்டீர்கள் என்றால் 5 மணி நேரத்தில் நீங்கள் அந்த இறுதி இலக்கை அடையலாம். ஏன், உங்களுடைய உடல், உங்களுடைய பொறிகள், உட்கருவிகள், வெளிக்கருவிகள் என்னத்திற்காக தந்திருக்கின்றது, எங்கிருந்து வந்தது, எப்படி பூட்டப்பட்டிருக்கின்றது, யார் பூட்டி இருக்கின்றான், எல்லாம் நான் எனது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, அதற்கு மேலாக ஒன்று இருக்கின்றதே என்று அறிகின்றேனே. அப்படி அறியும் போது அதில் எனக்கு ஒரு விருப்பு வருகின்றது, அதை பற்றி மேலும் 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 அறிய வேண்டுமென்று. ஆகவே அதுதான் சைவ சித்தாந்தம் என்று வரையறுக்கின்றேன். அருளாளர்கள் கொடுத்த தகவலின்படி, பாபாஜி கொடுத்த தகவலின்படி. ஆகவே இந்த சைவ சித்தாந்தத்தை நீங்கள் ஏன் கேட்க வேண்டும், ஏன் படிக்க வேண்டும் என்று கேள்விகளை கேட்டால், நீங்கள் உலகியலில் வாழ்வதற்கும் இந்த சைவ சித்தாந்தம் உங்களுக்கு உதவி செய்யும். ஆன்மீகத்தில் இல்லாமல் ஆன்மீகத்தில் வாழ்வதற்கும் இந்த சைவ சித்தாந்தம் உதவி செய்யும். அதே போல் கிரியா யோகமான உலகியலில் இருந்து கொண்டு ஆன்மீகம் செய்பவர்களுக்கும் இது முழுமையாக உதவி செய்யும். ஆகவே இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள், இந்த விடயங்களை பாபாஜி உங்களுக்கு கொணர்ந்து விட்டார் உங்களுடைய கையைக்கு கிட்ட. அதை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், பற்றாமலும் விடலாம். அது உங்களுடைய வினை, மாயை. இன்னொரு நேரத்தில் நீங்கள் பற்றத்தான் போகின்றீர்கள். அது இந்த புறப்போ எந்த புறப்போ உங்களுக்கு தெரியாது, இறைக்குத்தான் தெரியும். ஆகவே இந்த விடயத்தை நீங்கள் ஒரு ஆன்மீக உரை கேட்கின்றதென்று தயவு செய்து இன்றிலிருந்து எடுத்து விடாதீர்கள். இது உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் தான் வாழ்ந்து வெல்ல வேண்டும். அதற்குத்தான் இந்த சைவ சித்தாந்தம் என்ற பெயரில் இந்த அடிப்படை தத்துவங்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய உடலை பற்றி, உங்களுடைய மனதை பற்றி நீங்களே அறியுங்கள். இவ்வளவு நாளும் மனதை அறியுங்கள், மூச்சை கவனியுங்கள் என்று ஒரு பொதுப்பட ஒரு சொல்லைத்தான் கேட்டீர்கள். இப்போது என்ன கேட்கின்றீர்கள், அதே சொல்லைத்தான் கேட்கப் போகின்றீர்கள். ஆனால் அது என்ன மாதிரி தொழிற்படுகின்றது உங்களுடைய உடலில், எதை நான் குறைக்க வேண்டும், எதை நான் கூட்ட வேண்டும், எதையாவது நான் குறைப்பதற்கு எந்த சுவிட்சை நான் ஆஃப் பண்ண வேண்டும், எதை போட்டால் மற்றது வேலை செய்யும், இதுதான் இந்த 36 தத்துவங்களை பற்றியும் நீங்கள் அறியும் ஒவ்வொரு தனிப்பட்ட விடயமும். ஆகவே இன்றைய வகுப்பில் நாங்கள் புறக்கருவிகள் 20 முதல் 2 வகுப்பில் படித்து முடித்து இன்று அகக்கருவிகளுக்குள் நிற்கின்றோம். இந்த அகக்கருவிகளின் பயன்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த அகக்கருவிகளில் நாங்கள் மூன்றும் என்னத்தை இப்போது பார்க்கப் போகின்றோம் என்றால், இந்த அகக்கருவிகள் இவ்வளவு தூரம் ஒரு முக்கியமான பகுதிகளாக எங்களுடைய உடலில் அமைந்திருக்கின்றது, எங்களுடைய சாதனைக்கு மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. ஆகவே இந்த மனத்தை அடக்குவதென்றாலும் சரி, பொறிகளில் இருந்து விடுபட வேண்டும் என்றாலும் சரி, இந்த பொறிகள் எல்லாம் எப்படி தொழிற்படுகின்றது, இந்த பொறிகளில் என்ன நடக்கின்றது என்பவற்றை எல்லாம் நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். எங்களுடைய சாதனைக்கு இந்த நேரத்தில் இவ்வளவும் போதும், இதை விட மேலும் மேலும் நாங்கள் பார்த்து கொண்டு போகப் போகின்றோம். அதே நேரம் கடைசியாக இந்த அந்தக்கரணங்களில் நான்கு காட்சி நிலைகள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது அடுத்த நிலைக்குரிய விளக்கம், ஆனால் மனதில் எடுக்கக்கூடியதை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நான்கு காட்சி நிலைகளும் இந்த நான்கு அந்தக்கரணங்களிலிருந்து கிடைக்கின்றது. இப்போ நான் சொன்னதைத்தான் சொன்ன விடயங்களைத்தான் அதற்குரிய கலை சொல்லுடன் சொல்லுவதென்றால், முதலாவது காட்சியை வாயில் காட்சி என்று சொல்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். இது சொல்லளவில் தெரிந்திருந்தால் போதும், அதைத்தான் நாங்கள் சொன்னோம், பொறிகளில் இருந்து வரும் காட்சி, அது அந்த இடத்திலேயே நின்றுவிடும், அது எங்களை வந்தடையாது. அதை எங்களை வந்தடைவதற்கு தொழிற்படும் கருவி என்ன? மனம். மனம்தான் உள்ளுக்குள் கொண்டு வருகின்றது, ப்ராசஸிங் யூனிட்டுக்குள். அங்கு யார் அமர்ந்திருக்கின்றார்கள்? அகங்காரம், சித்தம், புத்தி, அவர்கள் அதை செயல்முறைப்படுத்துகின்றார்கள், அதை ஆராய்கின்றார்கள். ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்து புத்தி அதனுடைய பொறுப்புகளை எடுத்து ஆன்மாவிடம் கொடுக்கின்றது. இவ்வளவுதான், இவ்வளவுதான் உங்களுக்கு தெரிய வேண்டியது. ஆகவே அந்த இரண்டாவது காட்சியை அவர்கள் என்ன மாதிரி சொல்கின்றார்கள் என்றால், அந்த பொருளை முழுமையாக அறிவதற்காக அந்த காட்சி தேவை. அதாவது கருவியால் தரப்பட்ட காட்சியை வாயில் காட்சியாகவும், இரண்டாவது காட்சியை மானத காட்சி என்று சொல்லுகின்றார்கள், அதாவது மனதினுடைய காட்சி. இங்கு மனம் என்று சொல்வது என்னவென்றால், இந்த நான்கு அந்த கரணங்களையும் சேர்த்த ஒரு தொகுதி, தனிய மனம் மாத்திரம் அல்ல. அதனால் தான் இந்த அட்டவணையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த அந்த கரணங்களை போட்ட இடங்களை நீங்கள் பார்த்திருந்தால், பார்க்காதவர்கள் வீட்டு போய் பாருங்கள், அந்த கரணத்தில் மனத்தை கொண்டே அறிகருவிகளுடன் போட்டிருப்பார்கள், ஐந்துடன் ஆறாவதாக. அதுக்குரிய காரணமே அதுதான். ஏனென்றால் அந்த அறிகருவிகளுடைய இருக்கும் மனம் தனி மனம் அல்ல, அந்த மனம் அந்த மற்றைய நான்கு அந்த கரணங்களையும் ஒரு தொகுதி மாதிரி. அதாவது மனம், அகங்காரம், சித்தம், புத்தி, இந்த மூன்றையும் சேர்த்து மனம் என்று திரும்பவும் பாருங்கள். அந்த மனம் சிறிய உடைய அதன் செயல்முறை சிறிய வித்தியாசமானது, நான்கையும் சேர்த்த மனம் தனி மனத்தின் செயல்பாடு வித்தியாசமானது. தனி மனம் என்ன செய்கின்றது? புறக்கருவியிலிருந்து விடயத்தை அகக்கருவிக்கு கொண்டு வருகின்றது, அவ்வளவுதான். எல்லாம் சேர்ந்த மனம் என்ன செய்கின்றது? இந்த ப்ரோசஸிங் யூனிட்டில் அது வேலை செய்வதற்கு தன் இந்த மூன்று கருவிகளையும் வைத்து சிறிய முன்னமே சிறு விடயங்களை அதை எடுக்கக்கூடிய முடிவில் செய்யக்கூடிய ஒரு தன்மையை அந்த மனம் என்ற சேர்ந்த கருவிகள், எல்லாம் சேர்ந்த கருவியாக இருக்கும் மனம் தொழிற்படுகின்றது. ஆகவேதான் அன்றைக்கு ஒரு அன்பர் கேட்டார் என்னுடைய வகுப்பில், இங்கு வகுப்பில் அந்த மனம் ஏன் போய் ஞானேந்திரியங்களுடன் இருக்கின்றது என்று. அதுதான் அதற்குரிய காரணம். ஞானேந்திரியங்களுடன் இருக்கும் மனம் எல்லாம் சேர்ந்த அகக்கருவிக்கு ஒரு பொதுவான மனமாக இருக்கின்றது. மற்றே அட்டவணையில் மற்ற இடங்களில் இருப்பது தனித்தனி செயல்முறைக்காக இருக்கும் அந்த கரணங்களாக இருக்கின்றது என்பது அதற்குரிய விளக்கம். ஆகவே இந்த நான்கு காட்சியில் பொறிகளில் இருந்து வரும் காட்சியும், அதற்கடுத்ததாக மாதன காட்சி என்று சொல்லப்படும் இந்த மனம் எல்லாம் சேர்ந்த இந்த நான்கு அகங்காரங்களும் சேர்ந்து செயல்பட்டதிலிருந்து வரும் சில நிகழ்ச்சிக்குரிய மனம், இந்த ரெண்டு விடயங்களும் எல்லா உயிர்களுக்கும் ஒன்று. இதை சைவ சித்தாந்த பேராசிரியர் அருமையாக சொல்லுகின்றார். அதற்கு ஒரு உதாரணத்தை எடுத்து விடுவோம். ஒரு செவ்வரத்தம்பூவை நானும் என்னுடைய சக சாதகரும் பார்க்கின்றோம். ரெண்டு பேரும் ஒரே நேரம் கண் விழித்திரையால் பார்க்கின்றோம். ஆகவே காட்சி பொருளாக அது எங்களுக்கு தெரிகின்றது. அதை பார்த்தவுடன் நான் அதை விட்டுவிட்டேன். மற்றவர் என்னுடைய நின்ற சாதகர், அடடா செவ்வரத்தம்பூ அழகாக இருக்கின்றதே, இதை நான் கொன்றே பாபாஜிக்கு வைத்தால் இன்னும் அழகாக இருக்குமே என்று மீண்டும் அதை தொடர்ச்சியாக சிந்திக்கின்றார். ஆகவே அவருடைய காட்சி என்ன நடக்கின்றது? மனம் அதை பற்றி கொண்டது. பற்றியவுடன் அது ப்ரோசஸிங் யூனிட்டுக்கு போய் மீதி வேறு எல்லாவற்றையும் சித்தத்துடன் சேர்ந்து செய்ய தொடங்கிவிட்டது. ஆனால் அதே செவ்வரத்தம் பூவைத்தான் நானும் பார்த்தேன் அவருடன் நின்று. என்னுடைய மனம் அந்த நேரத்தில் மடக்குப்பாலமாக அதை அப்படியே விட்டுவிட்டு வேறு எங்கேயோ என்னுடைய சிந்தையை திருப்பிவிட்டது. ஆகவே நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தது உண்மை. ஆகவே ரெண்டு பேரும் பார்த்தாலும் ஒருவர் அதை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டு போகின்ற முடிவு வரைக்கும் நான் அதை விட்டுவிட்டேன். இதைத்தான் சைவ சித்தாந்தத்தில் இறைவன் இந்த செயல்முறை திட்டத்தை கொண்டு வரும் போது எங்களை இறைவன் மூன்று பகுதியினராய் பிரிக்கின்றார் என்று நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம். அந்த மூன்று பகுதியிலும்தான் அவர் இந்த விடயத்தை எங்களுக்கு செய்து கொண்டு போகின்றார். ஒன்று முழுக்க முழுக்க அறிவில் இருப்பவர், ஒன்று 50% அறிவிலிருந்து 50% உலகியலில் இருப்பவர், மற்றது முழுக்க முழுக்க உலகியலில் இருப்பவர். இவர்களைத்தான் நாங்கள் விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர் என்று சொல்லுகின்றோம். விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர். ஆகவே இந்த அந்த கரணங்களை எங்களுக்கு பூட்டியிருந்தாலும் ஆன்மாக்களுக்கு ஆன்மா அவர்களுடைய அறிவு திறனுக்கு ஏற்றபடிதான் இந்த காட்சிகள் உள்நோக்கி வரும். எவ்வளவு தூரம் வரும் என்பது அவர்களுடைய அறிவை பொறுத்தது என்பதை இங்கு விளங்கியிருந்தால் காணும். ஆகவே நாங்கள் இருவரும் ஒரே பூவை பார்த்தால் எங்கள் இருவருக்கும் ஒரே மாதிரித்தான் அந்த பூவினுடைய விடயங்கள் முடிய வேண்டும் என்று இல்லை. ஏனென்றால் எங்கள் இருவருடைய சித்தத்திலும் இருக்கும் பதிவகங்கள் வித்தியாசமானது. அந்த பதிவகத்தில் இருக்கும் விடயங்கள் வைத்துத்தான் உங்களுடைய என் ப்ராசஸ், உங்களுடைய இறுதி விடயம் நடைபெறுகின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். அவ்வளவுதான் நீங்கள் இங்கு பிடிக்க வேண்டியது. நானும் அவரை மாதிரித்தான் செவ்வரத்தம்பூ பார்த்தேன். ஆனால் அவர் அதை கொண்டே பாபாஜிக்கு வைத்து விட்டார். நான் பாபாஜிக்கு வைக்கவில்லையே என்று நீங்கள் துக்கப்படுவதில் அர்த்தமில்லை. அவர் வைத்ததுக்குரிய காரணம், அவருக்கு பதிவகத்தில் இப்படி ஒரு செவ்வரத்தம்பூவை பார்த்தி என்றால் அது பாபாஜிக்கு வைத்தால் அழகாக இருக்கும் என்று பதிந்து விட்டது முதலே. ஆனால் என்னுடைய மனதில் அது பதியவில்லை பதிவகத்தில், சித்தத்தில். ஆகவே நான் அதை பார்த்தவுடனே அதை விட்டுவிட்டு என்னுடைய மனம் வேறே ஒன்றை நாடிவிட்டது. ஆனால் அவர் அதை பாபாஜிக்கு வைத்தா பிறகு எனக்கு ஒரு சிந்தனை வருகின்றது. அடகடா, நானும் இதை காலையில் பார்த்தேனே, நானும் பிடுங்கி கொண்டு வந்து வைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று அதற்கு பிறகுதான் அது சித்தத்துக்கு பதிவுக்கு வரப்போகின்றது. நான் அதை விரும்பினால் மாத்திரம். ஆகவே எங்களுடைய அறிவு திறனுக்கு ஏற்ற மாதிரித்தான் இவையெல்லாம் எங்களுடைய உடலில் செயல்படுகின்றன. இதை பற்றிய மேலும் விரிவாக்கங்கள் அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம். இந்த வகுப்பை நான் நீட்டிக்கொண்டு போகவில்லை. ஆகவே இன்று படித்ததை நீங்கள் மீண்டும் கேளுங்கள், மீளாயுங்கள். இவையெல்லாம் உங்களுடைய சாதனைக்கு மிகவும் முக்கியமானது. சாதனை செய்ய விரும்பவில்லை என்றாலும் உலகியல் வாழ்க்கைக்கு முக்கியமானது. சாதனையில் இல்லாதவர்கள் உலகியல் வாழ்க்கையில் இருந்தால் இவற்றை அறிந்து விட்டீர்கள் என்றால் மற்றைய உலகியல் வாழ்க்கையில் இருப்பவர்களை விட உங்களில் ஒரு வித்தியாசம் எல்லோருக்கும் தெரிய வரும். அதற்குரிய வெற்றிக்குரிய காரணம் சைவ சித்தாந்தம், சிவயோகம், சிவயோகத்திலிருந்து வந்த கிரியா யோகம் என்று சொல்லி பேராசிரியர்களுக்கு நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை நான் இத்துடன் முடிக்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். சுருங்கிய
கருத்துடன்
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கத்தில் கூறப்பட்ட விடயங்களை மனத்தில் தெளிவாக உள்வாங்கி அதை திரும்பவும் மீட்ட செய்வதற்குரிய பயிற்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜ நம ஓம், ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரியா பாபாஜ நம ஓம், ஓம் சிவாய நம ஓம். இறைவனையாக்கு நான் இந்த சுருங்கிய என்றதை இரண்டு முறை சொல்லிவிட்டேனே என்று அன்பர்கள் ஒருவரும் அதை வித்தியாசமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் இது சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கை. நான் அவரிடம் பேசவில்லை, நான் இன்று என்ன பேசுவேன் என்று அவர் ஆக செவி மடுத்திருக்கின்றார். ஒரு முறையில் செவி மடுத்து அதை பற்றி கதைப்பது மிகவும் கஷ்டமான விடயம். ஆகவே தான் சைவ சித்தாந்த வகுப்புகளில் முடிந்தவற்றை சுருக்கமாக சொல்லலாம். ஆனால் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கு கருத்து சொல்லக்கூடாது. ஆகவேதான் அவரை சுருங்கிய கருத்துடன் என்று சொன்னேன். மற்றவர்கள் அதை ஐயுற்றாலும் நன்றி பாபாஜிக்கு, பெரம்பொருளுக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
கிரியா யோகத்தினுடைய முக்கிய அடிப்படையா இருக்கிற ஒரு சைவ சித்தாந்த 36 தத்துவங்கள உள்ள விஷயங்களை பேராசிரியர் மூலியமா ரொம்ப அருமையான உமானமான கருத்துக்களை கொண்டு வந்து அதுல ரொம்ப அழகாக பாபாஜி அமைச்சு கொடுத்தார் என்றதுதான் சொல்லணும். நாம ஒரு கருவி, கேட்பவரும் கருவி, அதை சொல்றவரும் கருவி, நடத்துவரும் பாபாஜி. அந்த வகையில இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு அந்த 36 தத்துவங்கள்ல உள்ள அந்த கரணங்கள், வெளிக்கருவி உள்கருவி, ரொம்ப சிறப்பாக சத்சங்கம் மூலியமா நமக்கு தெரியப்பட்டது. அதுல ஒரு பெரிய முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, நீங்க எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் சைவ சித்தாந்தம் உங்களுக்கு வழிகாட்டும் என்ற ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். அத பேராசிரியரும் சொல்லியிருக்காரு, இந்த சத்சங்கத்திலயும் அது நடந்துச்சு, அதை நல்லா தெளிவா தெரிஞ்சீங்க. எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் இந்த சைவ சித்தாந்த கருத்து முக்கியமான விஷயம். அதே மாதிரி நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் அதுக்கு தாண்டிய பதில கொடுக்கக்கூடியது சைவ சித்தாந்தம். ஏன்னு கேட்டா, சைவ சித்தாந்தம் முழுக்க முழுக்க விஞ்ஞானம் தாண்டிய மெஞ்ஞானம் உரிய விஷயம் இருக்குது. அந்த சைவ சித்தாந்த விஷயம் முழுக்க முழுக்க மெஞ்ஞானமும் இருக்குது, அதுல விஞ்ஞானமும் இருக்குது, ரெண்டுக்குமே பொருந்தக்கூடியது, எல்லா அறிவையும் தாண்டி அது பதில் கொடுக்கக்கூடியது. அதனால வாழ்க்கைக்கு எல்லாருக்கும் தேவைப்படக்கூடியது. அதை நல்ல விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தக்குள்ள, அது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தக்குள்ள அது ரொம்ப 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 அதிகபீரமான ஒரு விஷயங்களை நமக்கு ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதன்படி நம்ம கடைபிடிக்கக்குள்ள கண்டிப்பா அந்த வெற்றியை நம்ம அடைவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம,
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதை சுருக்கமாக நீங்கள் கொடுத்தீர்கள். அது கொடுக்கக்கூடிய அந்த அறிவையும் அந்த அருளையும் உங்களுக்கு கொடுத்தது பாபாஜியும் பரம்பொருளும். ஏனென்றால் நீங்களும் சைவ சித்தாந்த வகுப்பை படித்து வருகின்றீர்கள் தொடர்ச்சியாக. ஆகவே அதை மிகவும் எளிமையாக, அதை மீந்த நல்ல முறையில் சுருக்கமாக மீண்டும் அதை வலியுறுத்தி இருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.